அன்னை, சித்திரம், எழுதியவர் ஜெயக்குமார்.
நீங்க போய் கூட்டிட்டு வர வேண்டியதானே
மிஸ்டர் சேகர், உங்களுக்கு தேவை நல்ல ஓய்வு.
டாக்டர் என்ன சொல்றீங்க?
உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமானதுனாலதான் மயக்கமே வந்திருக்கு.
சரி டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துக்கிறேன்.
சேகர், நீங்க ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் இப்படி ராப்பகலா உழைச்சீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு
டாக்டர்.
ஆமா சேகர், நீங்க அதிக நேரம் வேலை செய்யக்கூடாது, நல்ல ஓய்வு எடுத்துக்கணும்.
அது எப்படி டாக்டர்? எங்க குடும்பம் நடுத்தர குடும்பம், என்னோட வருமானத்துலதான் என் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஓய்வுன்னா அது எப்படி டாக்டர் முடியும்?
உங்க உடம்பு நீங்க தான் பாத்துக்கணும் சேகர். உங்ககிட்ட சொல்றதை விட உங்க மனைவி கிட்ட சொல்றேன், அவங்க தானே உங்க மேல அதிக அக்கறை காட்டுறவங்க.
என்ன வித்யா, டாக்டர் என்னதான் சொன்னாரு?
ஆமா, அவருக்கு என்ன வேலை? உங்க மகனுக்கு நல்லா ஓய்வு வேணுமா? அவர் ஓய்வு எடுத்தா நம்ம குடும்பம் நடுத்தருக்கு தான் வரும்.
அதுக்காக டாக்டர் சொல்றதையும் அலட்சியப்படுத்த கூடாது.
அது சரி, டாக்டர் சொன்னாருங்கிறதுக்காக அவர் ஓவர் டைம் பாக்காம இருந்தா குடும்பத்தை எப்படி நடத்துறது?
வித்யா, உடனே அப்படி எல்லாம் போக கூடாதுமா. அவர் சொல்றது போல ஒரு மாசத்துக்கு ஓவர் டைம் எல்லாம் பாக்காம வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்து நல்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்? அவர் வேலைக்கே போகாம வீட்லயே இருக்கட்டுமே. நான் ஏன் சொல்றேன்னா, உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குல்ல, அதை என்கிட்ட குடுத்துருங்க, நான் குடும்பத்தை பாத்துக்கறேன்.
வித்யா, என்ன நீ அம்மா ஏதோ சொல்றாங்கங்கிறதுக்காக அவங்க கிட்ட பணத்தை ஏன் கேக்குற?
கேட்டா மட்டும் அப்படியே குடுத்துற போறாங்களாக்கும்.
ஏன் வித்யா, உனக்கு தான் நான் மாசம் மாசம் என்னோட சம்பள பணத்தையும் ஓவர் டைமும் எல்லாத்தையும் கொண்டு குடுத்துறேன்ல, அப்புறம் ஏன் அவங்கள பத்தி பேசுற?
என்னங்க, நான் என்னமோ எனக்காக கேட்ட மாதிரி பேசுறீங்க.
சரி விடு.
என்னது?
ஒரு தாய் கிட்ட எப்படி அன்பு காட்டணுமோ அப்படி காட்டுறதுக்கு நீ இருக்கிற வரைக்கும் நான் ஏண்டா கவலைப்பட போறேன்? நான் கவலைப்பட மாட்டேன். நீ போய் படுத்துக்கப்பா.
இந்தாங்க இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க.
வித்யா, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா?
முடிச்சிட்டேன். என்ன விஷயங்க?
சரி உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
என்னங்க?
எங்க அம்மா கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற? பாவம், அவங்க வயசானவங்க, அவங்களால உனக்கு என்ன தொந்தரவு? அடிக்கடி அவங்க மேல எரிஞ்சு விடுறியே.
இங்க பாருங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா இருக்கு. அப்படி இருக்கிறவங்க அவங்களா ஒதுங்கி இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஏதோ வேலை செஞ்சு கிழிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி இருமிக்கிட்டே இருக்காங்க.
அது சரி வித்யா, அதுக்காக நம்ம பிள்ளைங்களை கூட அவங்க கிட்ட சேர விடாம தடுக்கறியே, அவங்களுக்கும் பேரம் பேத்திகளை கொஞ்சம் ஆசை இருக்காதா?
இங்க பாருங்க, என்ன பேசுறீங்க? அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த வியாதி தொத்திக்கணுமா?
இந்த பாரு, ஆஸ்துமா தொத்து வியாதி இல்லன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்?
அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கல.
வித்யா, வித்யா.
என்னங்க?
உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இங்க வா
சொல்லுங்க.
என்ன பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆகுற? எங்க கிளம்புற?
என் சிநேகிதி ஆர்த்தியோட தங்க கல்யாணத்துக்குங்க.
அப்படியா? அப்ப போயிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து நம்ம ரவிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிரு.
ஏங்க, நீங்க போற வழியில கட்டிட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுங்களேன்.
ஏன் வித்யா, எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, என்னால முடியாது.
நான் இப்ப கல்யாணத்துக்கு போனா ஈவினிங் தாங்க வருவேன். ஆர்த்தி என்ன விடமாட்டா.
ஏன், நீ அங்க என்ன செய்ய போற? கல்யாணம் முடிஞ்ச உடனே வர வேண்டியதானே?
இல்லங்க, அங்க இருந்து எல்லாத்தையும் கவனிக்க சொல்லி ஆர்த்தி என்கிட்ட சொல்லிருக்கா.
என்ன நீ, நான் நம்ம பிள்ளையோட படிப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் சிநேகினியோட தங்கச்சி கல்யாணம் தான் முக்கியம்னு பேசுற?
ஏங்க, ஒரு நாள் நீங்க லீவ் போட்டா என்ன? நான் தான் எப்பவுமே இந்த வீட்டை கட்டிட்டு அழுதுட்டு இருக்கேனே, இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? நான் வரேங்க.
போப்போ, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. அம்மா, என்ன வெளிய உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வீடு பூட்டி இருக்குது.
வித்யா வெளியில போயிருக்காப்பா.
அப்படியா? சரி, சாவியை கொடுங்க.
சாவியா? என்கிட்ட ஏதுப்பா?
அம்மா.
ஆமாப்பா ஷேக்கு, அவ என்ன நம்பி சாவி கொடுத்து பல வருஷம் ஆச்சு.
என்னமா சொல்றீங்க?
சரிப்பா, அதை விடு. ஷேகர், பாவம் குழந்தை பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டான். இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா. என்கிட்ட காசு கேட்டான், என்கிட்ட இருந்தா கொடுத்துருப்பேன். சரிப்பா, நீ இப்ப ஏதாவது வாங்கிட்டு வந்துறேன்.
அம்மா, நீங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா?
எனக்கு என்னப்பா, நான் வித்யா வந்த உடனே சாப்பிட்டுக்கிறேன்.
இருங்கம்மா, உங்களுக்கும் சேர்த்து ஏதாவது வாங்கிட்டு வரேன்.
இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்கீங்க?
வித்யா, நான் எவ்வளவு கோபத்துல கத்திட்டு இருக்கேன், நீ என்னமோ ஒண்ணுமே செய்யாத மாதிரி இல்ல பேசுற.
நீங்க எதுக்குமே இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வர வர எதுக்கு கோபப்படணுங்கிறதுக்கு காரணமே இல்லாம போச்சு.
ஓஹோ, நீ இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம நடந்துக்குவ, ஆனா நான் கோபப்படுறதுக்கு காரணம் இல்லங்கறியா? அம்மா வெளிய விட்டுட்டு ஏன் கதவை பூட்டிட்டு போன?
பின்ன வெளிய போகும்போது வீட்டை பூட்டிட்டு போகாம போகணுங்கிறீங்களா? அவங்கள நம்பி வீட்டை விட்டுட்டு போயிட்டு அப்புறம் எவனாவது எதையாவது எடுத்துட்டு போயிட்டா அதுக்கும் நான் தானே திட்டு வாங்கணும்?
வீட்டை பூட்டிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன வேலை?
இப்ப கேளுங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என் தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணினா. சரி, போய் பாத்துட்டு வரலாமேன்னு போனேன். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகவும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்க அப்பா வர வரைக்கும் கூட இருக்கான்னு என் தங்கச்சி சொன்னா. சரி, ஊருக்கு போன எங்க அப்பா ராத்திரி வந்த உடனே நான் கிளம்பி வரலான்னு வந்துட்டேன். அப்பா கூட இருமான்னு தான் சொன்னாரு, நான் தான் கிளம்பி வந்துட்டேன். நீங்க என்னடானா இத புரிஞ்சுக்காம கத்திக்கிட்டு இருக்கீங்க?
அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போன நம்ம பிள்ளையோட நினைப்பு கூடவா இல்லாம போச்சு. அவன் வந்து பசியோட அல்லாடிட்டு தூங்கிட்டான். அவனுக்கு பக்கத்து கடையில ஏதோ டிஃபன் வாங்கி கொடுத்தேன்.
ஏங்க, ஒரு நாளைக்கு அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? தாங்கி தான் ஆகணும்.
நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நல்லா பட்டு அப்புறம் தான் நீ திருந்த போற.
ஆமா, என்னை எதையாவது குறை சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு.
அம்மா,
என்னப்பா சேக்கு?
என்னம்மா ரொம்ப நேரமா இருமிக்கிட்டு இருக்கீங்க, மருந்து சாப்பிடலையா?
இல்லப்பா.
ஏம்மா, மருந்து சாப்பிட வேண்டியதானம்மா?
மருந்து இல்லப்பா.
என்னம்மா மருந்து இல்லங்கறீங்க?
ஆமா சேக, மருந்து காலி ஆயிடுச்சு, ரெண்டு நாள் ஆகுதுப்பா.
ஏம்மா, மருந்து இல்லன்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல
சேக. உனக்கே மருந்து வாங்கறதுக்கு பணம் இல்லைன்னு நீ வித்யா கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டப்பா. எனக்கு வேற எதுக்குப்பா மருந்து செலவெல்லாம்?
இல்லம்மா, இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்.
வேண்டாம்ப்பா.
அம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் சாயந்தரம் உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வருவேன்.
என்னங்க இது?
என்ன வித்யா?
இல்ல, உங்க பேக்ல உங்களோட மருந்து கொஞ்சம் தான் இருக்கு. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இது என்ன மருந்து? ஓஹோ, உங்களுக்கு மருந்து வாங்கிக்கங்கன்னு பக்கத்து வீட்டுல இருந்து பணத்தை கடன் வாங்கி கொடுத்தா நீங்க உங்களுக்கு மருந்து வாங்கிக்காம உங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?
வித்யா, அம்மாவுக்கு மருந்து தீந்து போய் மூணு நாள் ஆச்சான். பாவம் அவங்க கேட்காம இருந்திருக்காங்க, அதான் அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன்.
இப்ப ரொம்ப முக்கியம், அவங்க பணத்தை பத்திரமா பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு உங்களுக்கு கொடுத்த பணத்துல வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்களா?
என்ன நீ எதுக்கு எதை பேசணும்னு உனக்கு தெரியாத வித்யா? அவங்களுக்கு நான் மருந்து வாங்கி கொடுக்க கூடாதா?
அவங்களுக்கு அப்புறமா கூட வாங்கிக்கலாங்க, இப்ப வேலைக்கு போய் கஷ்டப்படுறது நீங்க தானே. நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும்.
ஆமாப்பா சேகர், வித்யா சொல்ற மாதிரி நீ உனக்கு மட்டும் மருந்து வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே.
செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறத பாரு.
வித்யா என்ன பேசுற நீ?
உங்களுக்கு மருந்து வாங்கிக்கோங்கன்னு நான் பணம் கொடுக்கும் போது பாத்துருப்பாங்க, எதையாவது சொல்லிருப்பாங்க. நீங்களும் உடனே உங்களுக்கு அதிகமா மருந்து வாங்கிக்காம இப்படி அதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
வித்யா நீயா ஏதாவது முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்காத? அவங்க ஒண்ணு எங்கிட்ட எதுவும் கேக்கல, நானா தான் வாங்கிட்டு வந்தேன், தெரிஞ்சுக்க.
ஆமா ஆமா எனக்கு தெரியாதா, அது எப்படி உங்ககிட்ட புலம்பி இருக்கணும்?
வித்யா
ஏமா, நான் ஏற்கனவே அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க அவரை கவனமா பாத்துக்கலையே.
அது அது வந்து
இப்ப அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா
டாக்டர்? என் மகனோட உடம்புக்கு என்ன டாக்டர்?
அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு.
ஹார்ட் அட்டாக்? ஐயோ டாக்டர், அப்ப என் மகனை காப்பாத்த முடியாத?
முடியுமா, ஆனா அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும், ஏன்னா உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்.
டாக்டர் அவரை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் என்னோட நகை எல்லாம் வித்து பணத்தை கொண்டு வர.
அப்படிங்களா, எவ்வளவு கிடைக்கும்?
எல்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வரும் டாக்டர்.
10,000? அதுல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, எப்படியும் 1.5 லட்சம் தேவைப்படும்.
1.5 லட்சமா? 1.5 லட்சம்?
ஆமாமா, அப்பதான் சேகர மறுபடியும் நீங்க பழைய மாதிரி பார்க்க முடியும். என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்க, அவங்க போய்கிட்டே இருக்காங்க.
அவங்க அப்படிதான் டாக்டர், அவங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பணத்தை நான் கேப்பேன்னுதான் சொல்லாம கொள்ளாம போறாங்க. ஐயோ
அப்படிங்களா,
இப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
டாக்டர் நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு, உடனே என் மகனுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர்.
சரிங்கம்மா.
அத்தே
இப்படி அநியாயமா என் மகன் உயிரோட விளையாடிட்டே.
அத்தே
இன்னைக்கு நான் பணத்தை கொடுத்த உடனே அத்தேன்னு கூப்பிடுறேன், இல்லனா நீ என்ன அது இதன் மரியாதை இல்லாம தானே பேசிட்டே இருப்ப. ஆனாலும் நான் கவலைப்படல, ஆனா எனக்காக என் மகன் கவலைப்பட்டா. அவனை டாக்டர் நல்லா ஓய்வு எடுக்கணும்னு சொல்லியும் அவனை நீ பணம் சம்பாதிக்கிற மிஷினா தான் விரட்டிக்கிட்டே இருந்த. என்னாலதான் அப்படி நீ நடந்துகிட்டேனா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போய் எங்கேயாவது முதியோர் இல்லத்துல சேர்ந்துடுறேன். இனிமே சேகர ஏன் மகனா நினைக்காம ஓ புருஷனா மதிச்சு அவங்கிட்ட பாசத்தை காட்டு, நான் வரேம்மா.
இன்று ஒரு சில பெண்கள் தனக்கு கணவன் மட்டும் போதும், கணவனை பெற்றவர்கள் வேண்டாம் என்று நினைத்து அவர்களை புறந்தள்ளுகின்ற நிலையையும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். புகுந்த வீட்டு பெரியவர்களுக்கு நம்மை விட்டால் வேறு யார் ஆதரவாக இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க மறந்து விடுகின்றனர். அப்படியே எண்ணி பார்த்தாலும் அவர்களிடத்து ஆதரவாக நடந்து கொள்ள மறுத்து விடுகின்றனர். ஆனால் அவர்களால் ஏதேனும் லாபம் ஏற்படுமாயின் அவர்களை ஏற்றுக்கொள்ள இசைந்து விடுகின்றனர். பணத்திற்கு பாசம் அடிமையாக கூடாது, பாசத்திற்கு தான் பணம் அடிமையாக வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம்.
அன்னை சித்திரம் கேட்டீர்கள், எழுதியவர் ஜெயக்குமார்.